நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் ஸ்வாஸ்திகா அருளிங்கம்.
வணக்கம்.
கோ கோட்டா ஹோம் என்ற ஒரு போராட்டம் நடந்து கோத்தபாய ராஜபக்ச பதவி விலகி தற்பொழுது ரணில் விக்ரமசிங்க இலங்கை அதிபராக பதவியேற்றிருக்கிறார். கடந்த தேர்தல்களில் 6 மில்லியன் வாக்குகளை பெற்று இலங்கை அதிபராக தேர்வானவர்கள் கடந்த அதிபர்கள். இப்பொழுது வெறும் 134 வாக்குகளுடன் ரணில் விக்ரமசிங்க இந்த பதவிக்கு தேர்வாகியிருக்கிறார். இந்த தெரிவு குறித்து உங்கள் பார்வை என்ன?
எமது அரசியல் யாப்பின் படி ஒரு ஜனாதிபதியின் பதவிக்கு வெற்றிடம் வரும் பொழுது பாராளுமன்றத்தினால்தான் அந்த ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் நமது அரசியல் யாப்பில் வழிப்படுத்தப்பட்டிருக்கும் விதம். எனவே அதன்படிதான் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியா தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இருந்த போதிலும் இன்றைய சூழ்நிலையை பார்க்கும் பொழுது மக்கள் போராடி கொண்டிருக்கும் பொழுது ஜனநாயக ரீதியான அமைதி முறையான போராட்டத்தில் அவர்கள் கேட்டது கூட்டா கோஹோம் மற்றும் ரணில் கோஹோம் என்று கூறியும் அவர்களது கோரிக்கைகளை முன்வைத்துக் கொண்டிருந்தார்கள். மேலும் ரணில் விக்ரமசிங்க கடந்த தேர்தலில் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே அவர் மக்களின் வாக்கை பெற்று பாராளுமன்றத்துக்கு வரவில்லை. அவர் தேசிய பட்டியலின் மூலம்தான் பாராளுமன்றத்துக்கு வந்தார். எனவே மக்களின் ஆணையை பெற்று வந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அல்ல ரணில் விக்ரமசிங்க. இப்படி ஒரு சூழ்நிலை அரசியல் சமூக சூழ்நிலை காணப்படும் பொழுது அப்படியான ஒரு நபர் ராஜபக்ச குடும்பத்தினரால் தம்மை பாதுகாப்பதற்காக பாராளுமன்றத்திலே பிரதம மந்திரியாக நியமிக்கப்பட்ட ஒரு நபர் ஜனாதிபதியாக அரசியல் யாப்பு முறைமை மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் மக்களின் கோரிக்கைக்கு ஜனாதிபதி ரீதியான கோரிக்கைக்கு வந்து அடிப்படையில் பிறழ்வாக காணப்படுகிறது. எனவேதான் இந்த முறை ஜனாதிபதி தேர்தலிலே பெருமொரு எதிர்ப்பு காணப்படுகிறது. காரணம் ரணில் விக்ரமசிங்க அடிப்படையிலேயே மக்களினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசியல் தலைவர் அல்ல.
ரணில் விக்ரமசிங்க ராஜபக்ச குடும்பத்தின் நண்பர் என்று குறிப்பிட்டது போல் தெரிகிறது. ஆனால் நேற்று ஒரு ஸ்கை நியூஸ் ஊடகவியலாளருக்கு என்னை அப்படி ஒழிக்க வேண்டாம் என்று ரணில் கூறியிருக்கிறார். இதில் எவ்வளவு உண்மை இருக்கிறது?
ரணில் விக்ரமசிங்க ராஜபக்சவின் அரசியல் நண்பர் நிலத்தை அரசியல் சக பயணி என்றே கூறலாம். காரணம் கோட்டாபய ராஜபக்ச தனது பதவியை தக்க வைத்துக் கொள்ள முடியாது தத்தளித்துக் கொண்டிருக்கும் வேளையிலே ரணில் விக்ரமசிங்கவை கேட்ட பொழுது அவர் உடனடியாக பிரதம மந்திரியாக வருகின்றார் என்று கூறினார். மக்கள் கோட்டாபய ராஜபக்சக்கு எதிராக வந்து ஜனரீதியான போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது ரணில் விக்ரமசிங்க பிரதம மந்திரியாக பதவியேற்றது வந்து மக்களின் அந்த போராட்டத்திற்கு விரோதமாக செய்த ஒரு வேலையாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே வந்து அவரை ராஜபக்சகளின் அரசியல் நண்பன் என்றுதான் கூறலாம். ஒழிய வேறு விதமாக அதை பார்க்க முடியாது. காரணம் எந்த காலகட்டத்திலும் மஹிந்த ராஜபக்ச பிரதம மந்திரியிலிருந்து உலகிய காலகட்டமாக இருந்தால் என்ன அல்லது கோட்டாபய ராஜபக்ச வெளிநாட்டுக்கு சென்று அங்கிருந்து ராஜினாமா கடிதம் கொடுக்கும் வரைக்குமான காலமாக இருந்தால் என்ன ரணில் விக்ரமசிங்க அவர்களின் குடும்பத்தை பாதுகாப்பதற்கும் அவர்களை பாதுகாப்பதற்கும் வந்து பல வேலைகளை செய்து கொண்டிருந்தார் என்பதில் பாராளுமன்றத்தின் வெளியிலிருந்து நமக்கு நன்காக புலனாகிறது. எனவேதான் நாங்கள் அனைவரும் இவரை ராஜபக்சகளின் நண்பர் என்று சொல்லி விளிக்கின்றோம்.
இந்த போராட்டம் 2 கோரிக்கைகளை முன்வைத்து ஆரம்பித்தது என்று கூறினீர்கள். கோ கோட்டா ஹோம், கோ ரணில் ஹோம். இந்த இரண்டில் ஒன்றுதான் நிறைவேறியிருக்கிறது. இந்த போராட்டத்தின் தற்போதைய நிலை என்ன?
போராட்டம் என்று வரும் பொழுது ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக வந்தது போராட்டத்திற்கு பின்னடி என்று சொல்லி கூற மாட்டேன். ஆனால் நாங்கள் எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை. அதாவது வந்து ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக வரக்கூடாது என்று சொல்லி நாங்கள் கோரிக்கை விட்ட போதிலும் அவரைத்தான் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். எனவே இவ்வாறான ஒரு போராட்டத்திலே தொடர்ச்சியாக கோட்டாபய ராஜபக்ச வெளியேறினது வந்து போராட்டத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. அதன் பின் வந்து ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக வந்தது போராட்டத்தில் காணப்பட்ட ஒரு சிறிய பின்னடைவு. எனவே இப்படியான பின்னடைவுகள் வரும் பொழுது நாங்கள் சற்று ஒரு கால் பின்னால் எடுத்து வைத்து மீண்டும் அந்த போராட்ட யுக்தியை பற்றி கலந்தாலோசித்து யோசிக்க வேண்டும். எனவேதான் நேற்று கோட்டாகாமவிலே அந்த போராட்டத்தை ஒழுங்கு செய்து கொண்டிருக்கின்றவர்கள் கூட்டங்களை நடத்தி அடுத்தபடியாக என்ன செய்யலாம் என்பதை வந்து கலந்தாலோசித்துக் கொண்டிருந்தார்கள். நான் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. ஆனாலும் இந்த போராட்டத்தின் அடுத்த கட்டம் என்ன என்பதை கலந்தாலோசித்திருக்கின்றார்கள் என்பது நான் அறியப்பெற்றேன்.
இந்த போராட்டம் தவிர இலங்கையிலே தற்பொழுது ஒரு பொருளாதார பிரச்சனை இருக்கிறது. அரசியல் தீர்வுக்காக தமிழர்கள் இன்னும் போராடி கொண்டிருக்கிறார்கள். சமூக ஏற்றத்தாழ்வுகள் இன்னும் இருக்கின்றன. இவற்றை ரணில் விக்ரமசிங்க கையாளக்கூடியவரா? கையாளக்கூடியவர் என்றால் எப்படி கையாள போகிறார்?
ரணில் விக்ரமசிங்கக்கு மக்கள் மத்தியிலே ஒரு சப்போர்ட் இல்லாவிட்டாலும் ஆதரவு இல்லாவிட்டாலும் ரணில் விக்ரமசிங்கவின் ஜனாதிபதியை வந்து சர்வதேச நாடுகள் பல நாடுகள் வரவேற்றிருக்கின்றார்கள் என்பதை நாம் அறிவோம். உதாரணத்திற்கு ரணில் விக்ரமசிங்கே பதவியேற்றவுடன் IMF தமது பேச்சுவார்த்தைகளை உடனடியாக முடிவு கொண்டு வருவோம் என்று சொல்லி ஒரு நிலைப்பாடை ஒரு செய்தியை வந்து அறிய தந்தது. எனவே சர்வதேச ரீதியாக நாடுகளை பொறுத்த மட்டிலே ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் சப்போர்ட் பண்ணி கொண்டிருப்பது அவர்கள் செய்யும் ஒரு மக்களுக்கு விரோதமான அல்லது ஜனநாயக ரீதியற்ற செயற்பாடானது, ஜனநாயகத்துக்கு விரோதமான செயற்பாடு என்றே நான் கருதுகின்றேன். இவர்கள் ரணில் விக்ரமசிங்கவை வந்து குறிப்பாக வந்து மேலைத்திய நாடுகள் சப்போர்ட் பண்றபடினால், ஆதரவு கொடுக்கின்றபடினால், சிறிது காலத்துக்கு வந்து ரணில் விக்ரமசிங்கவுக்கு இந்த பொருளாதார பிரச்சனைகளை ஓரளவு முகம் கொடுக்கக்கூடிய சில உதவிகளை இறைவாறான நாடுகள் தந்து கொண்டிருக்கும் என்பதும் நாங்கள் அறிய பெற்றது. ஆனால் நீண்ட காலத்தில் வந்து ஒரு மிகவும் ஒரு பாரதூரமான ஒரு பொருளாதார நெருக்கடி, இதை வந்து அந்த பிளாஸ்டர் ஒட்டுவதை போன்று இந்த பொருளாதார நெருக்கடியை நாங்கள் முகம் கொடுக்க முடியாது. எனவே அடுத்த 2-3 மாதங்களில் வந்து இந்த பொருளாதார நெருக்கடிக்கு வந்து சில உடனடி தீர்வுகள் நமக்கு கிடைத்தாலும் அதன் பின்பு வந்து இந்த பொருளாதார நெருக்கடியின் முழு முகத்தை வந்து நாங்கள் மீண்டும் பார்க்க வேண்டி வரும். குறிப்பாக உணவு தட்டுப்பாடு வந்து பெரிதளவிலும் வரும் என்பது நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம். அது ஒரு பக்கம் இருக்க, சிறுபான்மை மக்களின் அல்லது வடகிழக்கு மக்களின் அரசியல் தீர்வு சம்பந்தமான பிரச்சனை மற்றும் வேறு அரசியல் ரீதியான கோரிக்கைகள், உதாரணமாக நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையுமே ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கோரிக்கை காணப்படுகிறது. இவ்வாறான அரசியல் கோரிக்கைகளை நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்திலே வந்து அவை எவ்வாறு நாங்கள் எடுத்து செல்ல போகின்றோம், முன்னெடுத்து செல்ல போகின்றோம் என்பதை மேலும் கலந்தாலோசிக்க வேண்டும். குறிப்பாக நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை எவ்வாறு ஒழிக்க வேண்டும் என்பதில் ஒரு குறிக்கோளாக நின்று செய்து முடிக்க வேண்டும். காரணம், எமது நாட்டிலே கடந்த 40 வருடமாக நடந்த அனைத்து பிரச்சனைகள், இனப்பிரச்சனைகள் உட்பட அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி பிரதானமான ஒரு காரணமாக இருந்தார் என்பது இந்த சிச்சுவேஷன்ல வந்து எனது வாசிப்பாகும்.
இன்னொரு கோரிக்கை தமிழ் மக்களிடையே இருந்து எழுகிறது, காணாமல் ஆக்கப்பட்டவர்களை பற்றிய ஒரு தீர்வு வேண்டும் என்பது. இதற்கு நல்ல ஆட்சி என்று சொல்லி மைத்ரிபால சிறிசேனா அதிபராக இருந்த காலத்திலே ரணில் விக்ரமசிங்கே கூறுகிறார், அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று கணக்கில் கொள்ளுங்கள் என்று. அப்படியானவர் இப்பொழுது அதிபராக வந்திருக்கிறார், அந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் பிரச்சனைக்கு எப்படியான ஒரு தீர்வு அல்லது விடை கிடைக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? நீங்கள் ஒரு மனித உரிமை ஆர்வலர் என்பது நமக்கு தெரியும், அந்த பார்வையில் இந்த கேள்விக்கு பதிலை தாருங்கள்.
ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் வரலாற்றை எடுத்து பார்த்தோம்னால், UNP ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் வரலாற்றை எடுத்து பார்த்தோம்னால், பல மனித உரிமைகள் மீறல்கள், சித்திரவதை கூடாரங்கள் அவர் மேற்பாறி விட்டார் என்பதும் ஒரு பெரும் ஒரு குற்றச்சாட்டாக ரணில் விக்ரமசிங்க மீது காணப்படுகிறது. UNP அரசாங்கத்தை பார்த்தோமானால், 83 இனக்கலவரத்துக்கு பிரதானமான காரணமாயிருந்தார்கள். யாழ் நூலகம் எரிக்கப்படுவதற்கும் UNP அரசாங்கத்தின் காலத்தில் தான் இந்த யாழ் நூலகமும் எரிக்கப்பட்டது. இவ்வாறு நாங்கள் பார்க்கையிலே ரணில் விக்ரமசிங்கவுக்கும் UNP அரசாங்கத்துக்கும் மனித உரிமைகள் மீறல்கள் என்ற விடயம் வந்து அவர்களுக்கு புதுசல்ல. எனவே காணாமலாக்கப்பட்டவர்களின் கோரிக்கைகள் இந்த அரசாங்கத்திற்கு கீழ் அவர்களின் வேண்டுகோள்களும் வந்து இந்த அரசாங்கம் செவிசாய்க்கும் என்பதில் எனக்கு எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை. இருந்த போதிலும் கோல்ஃபேஸ் போராட்டத்தில் ஆரம்பத்தில் இருந்தே இந்த காணாமலாக்கப்பட்டவர்களின் கோரிக்கைகள் உள்வாங்கப்பட்டு, கோல்ஃபேஸ் போராட்டக்காரர்களால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளில் காணாமலாக்கப்பட்டவர்களின் பிரச்சனைகளும் தீர்க்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் காணப்பட்டது. எனவே போராட்டத்தை பொறுத்த மட்டிலே இது வந்து ஒரு பிரதானமான கோரிக்கையாக காணப்பட்ட போதிலும், ரணில் விக்ரமசிங்கே தலைமை தாங்கும் ஒரு அரசாங்கத்தின் கீழ் இந்த கோரிக்கைகள் செவிசாய்க்கப்படும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இல்லை.
இறுதியாக சுவாஸ்திகா, புலம்பெயர் தமிழர்கள் இலங்கையின் தற்போதைய அரசியல் சூழலில் என்ன செய்யலாம், என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்?
இலங்கையிலிருந்து புலம்பெயர் மக்கள் அரசியல் செய்யும் பொழுது, அதாவது வந்து வெளிநாடுகளிலே தமது நாடுகளிலே அரசியல் செய்யும் பொழுது, அது வந்து இந்த நெருக்கடியாக இருந்தால் என்ன, அல்லது தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சனையாக இருந்தால் என்ன, அவர்கள் இலங்கையில் வாழ்கின்ற எம்முடன் பல கலந்துரையாடல்களின் பின்னரே ஒரு அரசியல் நிலைப்பாடு எடுக்க வேண்டும் என்பது எனது நிலைப்பாடாகும். காரணம், வரலாற்றை எடுத்து பார்த்தோமானால் அண்மை காலங்களில் கூட அவர்கள் புலம்பெயர் தமிழ் மக்கள் எடுத்த சில நிலைப்பாடுகள் இங்கு வாழ்கின்ற தமிழ் மக்களை சில வேளைகளில் வந்து பாதித்த சந்தர்ப்பங்களும் காணப்படுகிறது. என்னதான் நாங்கள் தான் இந்த அரசாங்கத்தின் ஒடுக்குமுறைக்கு எதிராக நாங்கள் போராடுகின்றவர்கள் தான், நாங்கள் அவர்களின் எதிர்ப்பை வந்து நாங்கள் தான் முகம் கொடுக்க வேண்டிய நிலையில் நாங்கள் இருக்கிறோம். ஏன்னா நாங்கள் இலங்கையில் வாழ்கின்றோம். எனவே புலம்பெயர் மக்கள் எந்த விதமான அரசியல் நிலைப்பாடு எடுத்தாலும், குறிப்பாக இந்த பொருளாதார சம்பந்தமான அரசியல் நிலைப்பாடு எடுத்தாலோ, அரசியல் தீர்வு சம்பந்தமான நிலைப்பாடு எடுத்தாலோ, அவர்கள் இங்கு வாழ்கின்ற தமிழ் முஸ்லிம் மக்களுடன் பேசிய பின்பே இவ்வாறான நிலைப்பாடு எடுக்க வேண்டும் என்பது எனது முதலாவது வேண்டுகோள். இரண்டாவது, இலங்கையில் இந்த நெருக்கடியை விட்டு வெளியே வர வேண்டுமானால் சர்வதேச நாடுகளின் ஆதரவு நமக்கு நிச்சயமாக அவசியம். இருந்த போதிலும் தற்போது சர்வதேச நாடுகள் அவர்களின் ஆதரவை எவ்வாறு தெரிவிக்கின்றார்கள் என்றால், ரணில் விக்ரமசிங்கவின் ஜனாதிபதிக்கு அவர்கள் ஆதரவை தெரிவித்து, அவர்கள் ஏனென்றால் அவர் வந்து தமக்கு பிடித்த ஒரு தலைவர் என்றபடியினால் அவருக்கு ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார். ஆனால் முதலே கூறியிருந்த மாதிரி இது வந்து ஒரு ஜனநாயக ரீதியற்ற ஒரு ஆதரவாகும். மக்களின் வேண்டுகோளுக்கு, மக்களின் ஒரு ஜனநாயக ரீதியான போராட்டத்தினால் வந்த வேண்டுகோளுக்கு எதிராக நிற்கின்ற ஒரு ஜனாதிபதியே இந்த ரணில் விக்ரமசிங்க. எனவே தத்தமது அரசாங்கங்களை வந்து ரணில் விக்ரமசிங்க பதவி விலகுவதையும் ஒரு அரசியல் கோரிக்கையாக வைத்து சர்வதேச அரசாங்கங்களுடன் லாபி செய்ய வேண்டும் என்பதும் எனது வேண்டுகோளாக காணப்படுகிறது. ஆனால் முதலாவது நான் கொடுத்த வேண்டுகோள் வந்து மிகவும் கவனமாக அதை செவிசாய்க்கும்படி நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன்.
மிக்க நன்றி ஸ்வாஸ்திகா அருளிங்கம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் மீண்டும் பேசுவோம். நன்றி, வணக்கம்.
நன்றி, நன்றி.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் போட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.